வணக்கம் நேயர்களே.
லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
இறைவனின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் இன்றும் என்றும் நிரப்புவதாக.
இவ்வாழ்த்துடன் இன்றைய ஒலிபரப்பை தொடங்குகின்றது நம் வத்திக்கான் வானொலி. நேயர்களே, தவக்கால சிந்தனை வரலாற்றில் இன்று நிகழ்ந்தவை பல் சுவை மற்றும் அஞ்சல் பெட்டி நிகழ்ச்சிகளை உங்களுக்கு இன்று வழங்குகின்றோம். மார்ச் 15 தவக்கால சிந்தனை. இதனை எழுதி வழங்குபவர் அருள் தந்தை பவுல் ராஜ், இயேசு சபை.
ஒரு சிலருக்கு சின்ன சின்ன ஆசைகள், மிக பலருக்கு பெரிய பெரிய ஆசைகள், இன்னும் பலருக்கு பேராசைகள். கோயிலுக்கு சென்றாலோ அல்லது ஜபத்தில் இருந்தாலோ பலவிதமான கோரிக்கைகளை நாம் ஆண்டவர் முன்பாக அடுக்கிக் கொண்டுதானே இருக்கிறோம். இன்றைய நற்செய்தியில் 100 தலைவர் இயேசுவிடம் சாகும் தருவாயில் இருக்கும் தனது மகன் சுகம் பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்துகிறார். குணமடைவான் என்று இயேசு உடனே சொல்லியிருக்கலாம், ஆனால் அது 100 தலைவரை பெரிய மாற்றத்திற்கு அழைத்துச் சென்றிருக்காது. இயேசுவோ 100 தலைவரை இந்த நிகழ்வு வழியாக பெரிய மாற்றத்திற்கு தயார் செய்கிறார். முடிவிலே உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என இயேசு சொல்ல அவரும் நம்பிச் செல்கின்றார். இயேசு சொன்ன அதே நேரத்தில் அவர் மகன் குணம் பெற்றதை நினைவு கூர்ந்து அவரும் அவர் வீட்டாரும் இயேசுவை நம்பக்கூடிய அளவிற்கு பெரிய மாற்றம் நிகழ்கின்றது. நம் தேவைகளை ஆண்டவரிடம் கேட்பதும் அது உடனடியாக நிகழ வேண்டும் என ஆண்டவரை கட்டாயப்படுத்துவதும் நமது மனித எதிர்பார்ப்பு. ஆனால் எவ்வளவிற்கு நமது தேவைகள் இறைவனது திட்டத்துக்கு ஏற்புடையதாக இருக்கிறது என நாம் தேர்ந்து தெளிவது கிடையாது. இன்றைய நற்செய்தி நம்மை இறை திட்டத்திற்கு முழுமையாக கையளிக்க அன்போடு அழைக்கிறது. இயேசுவை கடவுளின் மகனாக ஏற்று அவரை சிக்கன பற்றிக்கொள்ள, அவரை மட்டுமே நம்பி வாழ அன்புடன் அழைக்கிறது.
வரலாற்றில் மார்ச் 15 கிமு 44 ரோமை பேரரசின் மன்னன் ஜூலியஸ் சீசர் மார்க்கஸ் புரூட்டஸ் மற்றும் பல ரோமன் செனட்டர்களால் குத்திக் கொல்லப்பட்டான். 1493 கொலம்பஸ் அமெரிக்காவுக்கான தனது முதலாவது பயணத்தை முடித்துக்கொண்டு ஸ்பெயின் திரும்பினார். 1545 ட்ரெண்ட் பொதுச்சங்கத்தின் முதல் கூட்டம் கூடியது. 1546 சர்வதேச குருக்கள் ஆண்டின் சிறப்பு நிகழ்ச்சி. 1547 இறைமனித உறவில் உயிருள்ள ஊடகம் குருக்கள் என்ற தலைப்பில் கடந்த வார பல்சுவையில் அருள்பணி நெப்போலியன் அவர்கள் விளக்கியதை கேட்டீர்கள். அதைத் தொடர்ந்து இன்று அவர் பேசுவதை கேட்போம்.
அன்பானவர்களே, ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு தகவல் பரிமாற்றம் நிகழும் போது ஆர்வம், ஈடுபாடு, பங்கேற்பு என்பது அவசியமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பங்கேற்புடன் கூடிய பகிர்வு இருக்குமாயின் அதை இருவழி தொடர்பு என்கிறோம். இப்படிப்பட்ட இருவழி தொடர்பு சரியான பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த வழிமுறைப்படி பார்த்தால் இன்றைய வெகு மக்கள் தொடர்பு சாதனங்கள் எப்படி இயங்குகின்றன, அதில் நமது ஆர்வம் எப்படி இருக்கும், யாரோ தீர்மானித்து கொடுப்பதை அல்லது நாம் தயாரிக்காததை பார்க்கின்ற ரசிக்கின்ற ஈடுபாடு இருக்கும். இவைகளின் விளைவு யாரோ வாந்தி எடுத்ததை நாம் வாரி தின்னும் விளைவை ஏற்படுத்தும். இப்படி பரஸ்பர பரிமாற்றமில்லாத ஒரு வழி தொடர்பால் பல பாதிப்புகளை, விளைவுகளை மக்கள் அடைவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. பொதுவாக பார்த்தோமென்றால் எல்லா ஊடகங்களிலும் எந்த நிகழ்ச்சியானாலும் திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது, தேர்ந்தெடுத்து வடிவமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு செய்திகளும் மீண்டும் ஊடகத்தில் உருவாக்கப்படுகிறது. எனவே அது நம்பகத்தன்மையுடையதா என்று நாம் அலசி பார்க்க வேண்டும். அருட்பணியாளர்கள் நவீன தொடர்பு சாதனங்களையும் அதன் நடைமுறை போக்குகளையும் நன்கு அறிந்திருந்தாலொழிய மக்களுக்கு ஊடகத்தின் உண்மைத்தன்மையையும் பொய்மையையும் தோலுரித்து காட்ட முடியாது. ஊடகங்களுக்கும் நமக்கும் தொடர்பில்லை என்ற மந்த நிலையை விடுத்து ஊடக நிகழ்வுகளை அலசி பார்ப்பதும், மக்களுக்கு அதனை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், மக்களையும் விமர்சன பார்வையோடு நிகழ்வுகளை பார்க்கும் பார்வையை ஏற்படுத்துவதும் இவ்வூடக உலகில் குருக்களின் மிகப்பெரிய கடமையாகும். ஊடகத்தை பற்றிய சரியான விமர்சன பார்வை மக்களிடம் இல்லாதபோது ஊடக நிகழ்வுகளை அப்படியே உள்வாங்கும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள். பண்பாட்டு சீரழிவுகள், தாந்தோன்றித்தனமான பிற்போக்கு மற்றும் முற்போக்கு சிந்தனைகள் ஏற்பட ஏதுவாகும். வன்முறையின் வளர்ப்பு மையமாகவும் ஆயுத கலாச்சாரத்தின் தூண்டுகோளாகவும் மனிதநேயமற்ற அணுகுமுறையை வளர்த்தெடுக்கும் இடமாகவும் தொலைக்காட்சி பெட்டிகள் மக்களிடையே வாழ்கின்றன. மனிதனின் வாழ்க்கை இன்று இரண்டே பெட்டிகளில் அடங்கிவிடுகிறது. ஒன்று வாழும்போது தொலைக்காட்சி பெட்டி, மற்றொன்று இறக்கும்போது சவப்பெட்டி. ஆம், அந்த அளவிற்கு தொலைக்காட்சி ஊடகம் மக்களின் வாழ்க்கையை ஆக்கிரமித்துவிட்டது. வீட்டுக்கு வீடு டிவி பெட்டி, நாட்டு ஜனங்களெல்லாம் சம்மணம் போட்டு அதுக்கு முன்னாடி இப்படியே நாடு போன என்ன ஆகுமோ, அதை அப்படியே விட்டுப்புட்டா சரியாகுமா? ஆம் அன்பான குருக்களே, அதை அப்படியே விடுவது நாட்டுக்கும் மக்களுக்கும் ஏன் திருச்சபைக்கும் ஆபத்து என்பதை உணர வேண்டும். அனைத்து வெகு மக்கள் ஊடகங்களும் உருவாக்கப்பட்ட யதார்த்தங்களைத்தான் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றன என்பதையும், அவைகள் அனைத்துமே மக்களை மூளைச்சலவை செய்து மிகச் சுலபமாக லாபம் அடைந்து கொண்டு வருகின்றன என்பதையும் மக்கள் புரிந்திட நாம் வழிவகை செய்திடல் வேண்டும். நாம் சரியான விமர்சன பார்வையை வளர்க்காமல் இருந்துவிட்டால் நாளைய நமது வாரிசுகள் புனையப்பட்ட அறிவு பெற்ற முட்டாள்களாகவும், மூட நம்பிக்கைகளின் மொத்த உருவங்களாகவும், இயந்திரத்தனமான உறவுகளைக் கொண்ட சமூகமாகவும், நவீன ஊடக அடிமைகளாகவும் வளர்த்தெடுக்கப்படுவார்களே என்ற ஆதங்கத்தையும், அதை வேறறுக்க வேண்டுமே என்ற தாகத்தையும் கொண்டவர்களாக நாம் செயல்பட வேண்டும். ஊடகங்களை ஒதுக்கி வாழ்வது மூடத்தனம், அது முடியாதத்தனமும் கூட. ஊடகங்களை நாம் பயன்படுத்தியே ஆக வேண்டும். ஆனால் அதில் நமது விமர்சனங்களையும் கருத்துக்களையும் பதிக்கும் வண்ணம் நமது மக்கள் பங்கேற்புகள் அமைய வேண்டும். அன்புள்ளவர்களே, நாம் இன்னொரு உண்மையையும் உணர வேண்டும். இன்றைய நவீன ஊடக வளர்ச்சியில் மண்ணை சார்ந்த கலைகள், கலாச்சாரங்கள், வழக்காற்றுகள் இன்று நலிந்து மறைந்து வருகின்றன. நாட்டுப்புற கலைகள் என்றால் ஏளனப் பார்வை பார்க்கும் பார்வை நம்மிடம் மிக அதிகமாகவே வளர்ந்துவிட்டது. நாம் ஒன்று இதயத்தில் இன்று பதித்தாக வேண்டும். எப்போது ஒரு நாட்டின் கலை, கலாச்சாரம், மொழி மறைகிறதோ அல்லது அழிகிறதோ, அப்போதே அந்த மக்களின் அடையாளமும் இனமும் அழிக்கப்படுகிறது என்பதை நாம் உணரும் நேரம் வந்துவிட்டது. ஊடக வளர்ச்சியின் உச்சத்தில் நாம் இருந்தாலும் நம் மண்ணை சார்ந்த கலைகளை நாம் கைவிட்டுவிட்டோம் என்றால் இந்த நவீன உலகில் நம் இனம் காணாமல் போய்விடும். ஊடக வளர்ச்சியில் கூடி வாழ்ந்த மக்களின் பாரம்பரிய கலை வடிவங்களான இசை, நடனம், கூத்து யாவும் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நம் தமிழ் கலைகளுக்கு தனியே ஒரு குணம் உண்டு. அது வெறுமனே மன மகிழ்வுக்கான, பொழுதுபோக்குக்கான கலைகள் மட்டுமல்ல, மாறாக வாழ்வுச் செய்திகளை, நாட்டு நடப்புகளை, இனத்தின் தனித்தன்மையை சொல்லும் குணம் உண்டு. நம் சொந்த மண்ணின் கலைகள் மீது கவனம் செலுத்தி மறைந்து கொண்டிருக்கும் கலைகளையும் பண்பாட்டு வேர்களையும் தேடி அவற்றிற்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். அவற்றை நமது பங்கு தலங்களில் வளர்த்தெடுக்கவும் வேண்டும். நாட்டுப்புற கலை இலக்கியங்கள் வீரியமிக்கவை, மக்களின் மரபியல் நரம்பு உணர்வுகளை தொடவல்லவை, உறவு சமூகங்களை கட்டியெழுப்பும் ஆற்றல் கொண்டவை. அவற்றின் வழியாக சொல்லப்படும் கருத்துக்கள் மக்களை பெருமளவிலும் வெற்றிகரமாகவும் போய்சேர்ந்து மாற்றத்திற்கு வழிவகுக்கும் சக்தி கொண்டவை நம் கலைகள். ஆம், இதை நன்கு உணர்ந்தவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு சாதாரண மக்களின் கலாச்சாரங்களை, வழக்காற்றுகளை, பழக்க வழக்கங்களை நன்கறிந்து தான் பிறந்த அந்த மண்ணோடு மண்ணாக இரண்டர கலந்து மக்கள் கலைகளை உள்வாங்கி தன்னுடைய விடுதலை பணியில் வீரமுழக்கமிட்டவர். அவரது பேச்சு மக்களின் இதயங்களை தொடக்கூடியதாக, மாற்றத்திற்கான அழைப்பாக அமைந்ததற்கான காரணம், அவர் மக்கள் மொழியில் பேசினார். அவர் நசரேத்து கிராமத்தின் நாட்டுப்புறக் கலைஞர். ஆம், மக்கள் மொழிகளையும் மண்ணை சார்ந்த கலைகளையும் விட்டு அந்நியமாகிற எவரும் மக்களை சென்றடைய முடியாது. எனவே அருட்பணியாளர்கள் மக்கள் கலாச்சாரத்தை, வழக்காறுகளை, கலைகளை கற்றுக்கொள்வது, போற்றி வளர்ப்பது இன்றைக்கு அவசியமாகிறது. டிஜிட்டல் உலகில் வாழ்ந்தாலும் மண்ணின் கலைகளை மடியாமல் காக்கும் பொறுப்பை நாம் மேற்கொள்ள வேண்டும். மக்கள் மொழியில் பேசி பாருங்கள், மனமெல்லாம் மகிழ்ந்து போகும். மக்கள் கலையில் செய்திகளை சொல்லிப் பாருங்கள், மாற்றம் தானாய் மலரும். இறையாட்சி செய்தியை விதைக்க, இறையாட்சி சமூகத்தை ஏற்படுத்த இயேசு உயிருள்ள ஊடகங்களாக தன் சீடர்களை இருவர் இருவராக அனுப்பினார் என்று விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆம், இயேசுவின் உயிருள்ள ஊடகங்கள் சீடர்கள். இன்று நாம் மறு கிறிஸ்துக்கள், இறைமனித உறவின் உயிருள்ள ஊடகங்கள், குருக்கள். டிஜிட்டல் ஊடகங்களை நாம் நமது இறையாட்சி பணியில் பயன்படுத்தினாலும் நாமே ஊடகமாகவும் நமது வாழ்வே செய்தியாகவும் வாழும்போது இறையாட்சி இனிதாய் மலரும். எனவே இந்த குருக்கள் ஆண்டில் நம்மையே நாம் உயிருள்ள இறைமனித ஊடகமாய் வாழ அர்ப்பணிப்போம். ஊடக உலகில் இறை ஊடக சாட்சியாய் வாழ்வோம். ஆமென்.
இறைமனித உறவில் உயிருள்ள ஊடகம் குருக்கள். இத்தலைப்பில் உரை வழங்கியவர் அருள்பணி நெப்போலியன், திண்டுக்கல் மறைமாவட்டம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.